Hey! Good morning, Father. அன்னைக்கு லவ் பத்தி யாரோ சொன்னதா சொன்னீங்களே?
ஷேக்ஸ்பியர்.
என்ன சொன்னாரு?
காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது.
தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர், காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது.
சூப்பர் பா, சித்தர் மருது சொன்னதா இது?
வணக்கம் திரு எஸ் பி ஜனநாதன். இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனம், நீங்கள் முதன் முதலாக எழுதி இயக்கிய திரைப்படம் இயற்கை என்ற திரைப்படத்தில் வந்த வசனங்கள். இதற்காக நீங்கள் 2003 சிறந்த தமிழ் படம் என்ற இந்திய தேசிய விருதை பெற்றிருக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து 2006 ஈ என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறீர்கள். அதில் வரும் ஒரு காட்சி,
இன்னைக்கு மருந்தும் கிருமிகளும் தான் அணுகுண்ட விட பயங்கரமான ஆயுதம். அதுதான் உலகத்துல லாபகரமான தொழில். அந்த வேலையில இறங்கிட்டான் மனுஷன் கொள்றது சக்தி வாய்ந்த புது புது கிருமிகளை கண்டுபிடிச்சு வளர்க்கறதோட தொழில் மாதிரி. போயிடும் சத்த விவசாயி, ஒரு டன் அணுகுண்டு செய்யற அழிவேலையை விட 10 கிராம் விஷக்கிருமி அதிகம் அழிக்கும், நம்ம சந்ததி அழிக்கும்.
அதைத் தொடர்ந்து 2009-2015 தான் நீங்கள் திரைப்படங்களை எழுதி இயக்கியிருக்கிறீர்கள். இந்த 2015 எடுத்த புறம்போக்கு எனும் பொது உடைமை என்ற திரைப்படத்தின் மூலம் நீங்கள் தயாரிப்பாளராகவும் மாறியிருக்கிறீர்கள். ஆக நீங்கள் சராசரியாக 3 வருடங்களுக்கு ஒரு முறைதான் திரைப்படங்கள் எடுக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அதற்கான காரணம் ஏதாவது இருக்கிறதா?
அப்படி ஒரு தனியான காரணம் இல்லை. நான் வந்து சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்த ஒரு ஆளா இருக்கிறதால என்னால ஒரு படம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த படம் சர்வைவுக்காக பண்ணணும் அவசியமா இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை. அதனால வந்து நான் வந்து நடுவில் பல வேலைகள் செஞ்சுருப்பேன், ஸ்கிரிப்டையும் பண்ணுவேன், அப்படிதான் நடந்தது. இனிமேல் போட்டு கொஞ்சம் அடுத்தடுத்து வேகமா பண்ணணும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைதான் பள்ளியில் பயின்றிருக்கிறீர்கள் என்று அறிகிறேன்.
ஆமா, அதாவது எஸ்எஸ்எல்சி. நான் வந்து கடைசி எஸ்எஸ்எல்சி, அது வந்து 11வது.
இதை நான் ஏன் கேட்கிறேன் என்றால், இதனால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் மற்றவர்களுடன் கதைகளை பகிரும் போதோ அல்லது இயக்கும் போதோ ஏதாவது சிக்கல்களை எதிர்கொள்கிறீர்களா?
இல்ல, அது இங்கே இல்ல. நான் வேற அயல் நாடுகள்ல இருந்து பேசும்போது, வேற பிலிம் ஃபெஸ்டிவல் மற்ற விஷயம், இந்தியாவில் வேற மாநிலங்கள் போகும்போது அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. படிப்புன்றது ஆங்கில அறிவு கொஞ்சம் இல்லாதாலும் தமிழ் மட்டும்தான் தெரியுது. அதனால சில கம்யூனிகேஷன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி இங்கே நல்லாதான் இருக்கு.
கடந்த வருடம் பூலோகம் என்ற திரைப்படத்திற்கு கதை எழுதியிருக்கிறீர்கள் இல்லையா?
வசனம் மட்டும் எழுதியிருக்கேன்.
அது தவிர தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் ஒரு பிரம்மாண்ட சரித்திர திரைப்படம் எடுப்பதாக முன்னர் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், அது வெளியானதாக தெரியவில்லையே.
இல்ல, சரித்திர படம் எடுப்பது என்பது வந்து அது நான் வந்து உலகத்தின் மீது முக்கியமான படமா நினைக்கிறேன். அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அடுத்த படம் நான் இப்ப சொல்லவே இல்லை. நான் இப்ப கூட வேற ஒரு படம், ஒரு விவசாயத்தை அடிப்படையாக பண்ணி ஒரு திரைப்படம் எடுத்துட்டு அடுத்தது படமா தான் இதை முயற்சி பண்றேன். ஏன்னா அதோடைய பட்ஜெட் பெருசு, அந்த சரித்திர படத்துக்கான தகவல் சேகரிப்பு என்பது ரொம்ப கடல் மாதிரியா இருக்கு. ரொம்ப அதனால அதை சேகரிச்சுட்டு இருக்கிறேன் தொடர்ச்சியா. இப்ப ஆல்மோஸ்ட் அந்த படத்துக்கான ஆரம்பகட்ட வேலை வரைக்கும் வந்திருக்கிறேன். இருந்தாலும் வந்து இன்னொரு படம் எடுத்துட்டு பிறகு எனக்கு பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொருளாதார வந்து கொஞ்சம் முதலீடு அதிகமா தேவைப்படும், அதுக்கான இன்வெஸ்டர்லாம் நிறைய தேவைப்படுவாங்க. அது முழுக்க முழுக்க தமிழுடைய விஞ்ஞான அறிவை தான் அதை வெளிக்கொணரலாம்னு இருக்காங்க. அதனால படிக்க வேண்டியதா இருக்கு.
சரித்திரத்தை அடிப்படையாக கொண்டு தமிழர்கள் விஞ்ஞானத்தில் எவ்வளவு முன்னேறி இருந்தார்கள் என்பதை காட்டும் படமாக அமையும் அது.
ஆமா, அதாவது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் வந்து நான் அதை வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில மையமா வச்சுட்டேன். அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மையமா வச்சு அந்த காலகட்டத்துல வந்து நான் அந்த காலகட்டத்தை சரியா செய்யும். ஏன்னா அந்த கோயில் கட்டியதுல வந்து மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, வானியல் சாஸ்திரம் இருக்கு, நிறைய. அதை வச்சுட்டு தமிழர்களுடைய பேரறிவு என்ன, அந்த பேரறிவு உலகத்துக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அது வந்து மனித குலத்துக்கே ஒரு முக்கியமானதா இருக்கு. அதனால அதுக்கான சேகரிப்பு வந்து ரொம்ப கடுமையானதா இருக்கு, தேடி தேடி போக வேண்டியதா இருக்கு. அது தயாரிப்பாளர்கிட்ட சரியா வருமுன்னா அதுக்கான ஸ்டோரிஸ் ஸ்கெச்சஸ் அதெல்லாம் போட்டு இருக்கேன். தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டுமானத்தை பத்தி நிறைய பேருக்கு என்ன பல்வேறு விதமான ஒப்பீனியன் இருக்கு, அதெல்லாம் கேரி பண்ணி நான் ரியல் உண்மையான டாக்குமெண்ட் என்ன தெரிவிக்க போறேன். அது அந்த படம் வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், ஆச்சரியமானதாகவும் இருக்கணும், உலகத்துக்கு வந்து பண்டைய நாகரிகத்தை எடுத்து சொல்றதாகவும் இருக்கணும். அதனால அது வந்து அது தயாரிப்பாளர் உடனே வர மாட்டாரு. அவர் வந்து நடிகரை பேஸ் பண்ணி இருக்கிற படங்களுக்கு உடனடியே நான் மார்க்கெட்டுக்கு வருவாரு.
இப்ப தயாரிப்பாளர்கள் என்று சொல்லும் போது நான் என்ன கேட்கிறேன் என்றால், புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை என்ற திரைப்படத்தை நீங்கள் எடுக்கும் போது 20 நாட்கள் நீங்கள் கூறியதற்கு அதிகமாக செலவானது என்றும் அந்த செலவை நீங்களே ஏற்றுக்கொண்டீர்கள் என்றும் அறிகிறேன்.
அந்த படம் வந்து நான் வந்து என்னுடைய வசதிக்காக வந்து நான் முதல் காப்பின்ற ஒரு பட்ஜெட் இருக்கு, ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த படத்துடைய பட்ஜெட் இத்தனை கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு யூடிவியோட பேசிட்டேன். யூடிவி என்பது கிருஷ்ணி கம்பெனியோடைய இங்கே விங்கேஜ். அப்ப நான் வந்து ஒரு படம் அந்த படத்துக்கான முதல் காப்பியை பேசிட்டு செலவுகள் பொதுவா ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலவை ரொம்ப கம்மி பண்ணி அந்த பணத்தை பூரா தன்னுடைய லாபமா எடுத்துக்குவாங்க. நான் வந்து படத்து மேலேயே அந்த பணத்தை போட்டு அதனால தயாரிப்பாளர்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சி தான் அந்த விஷயத்துல.
ஆனால் அதே தயாரிப்பாளர்கள் நீங்கள் இந்த திரைப்படத்தை வெளியிட்ட போது வெளியிடும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை, இந்த வெளியீட்டை பிரபலப்படுத்தவில்லை, அதற்காக எந்த உதவியும் வழங்கவில்லை என்று நீங்கள் குறைப்பட்டிருக்கிறீர்கள்.
ஆமா, அது உண்மைதான். இப்ப அதை நான் படம் முடிஞ்ச பிறகுதான் ஒண்ணு தெரிஞ்சது. படத்தை நான் முதல் காப்பி எடுத்து கொடுத்துட்டேன். அது ஒரு நிறுவனம், யூடிவின்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல வந்து நேரடியான ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய பணத்தை போட்டு எடுக்கும்போது அவரு அந்த படத்தை தான் இருக்கிற அக்கறையும் அதை மேல இருக்கிற உணர்ச்சி எல்லாமே அந்த பேஷனு வந்து வேற மாதிரி இருக்கும். அது சிறு தயாரிப்பாளர் இருந்தாலும் பெரிய தயாரிப்பாளர் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய நிறுவனத்து ஒரு கார்பரேட் கம்பெனியோட விங்கிங் சிஇஓ தான் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த படத்து மேல இருக்கு பேஷன் வந்து வேற. அவர் அது அது மேல படம் லாபம் அடையணும், அவருக்கு கணக்கு கால்குலேஷன் ஒண்டிதான். அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணத்துல வந்து எல்லா கதாநாயகர்களை கூட்டு ஒரு இது ப்ரொமோஷன் நிகழ்ச்சியோட நடத்தல. இந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு நடிகர்கள் யாரையும் வச்சு, நடிகை வச்சு, இயக்குநர்கள் மையக்குனர் மற்ற யாரையும் வச்சு படம் ஷோ போட்டு இப்ப எல்லாம் ஒரு படத்தோட ப்ரமோஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வேலையை செய்யல, சரியா செய்யல, செய்யல.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இந்திய தேசிய விருது பெற்றிருக்கும் திரைப்பட எழுத்தாளர் இயக்குநர் SP ஜனநாதன் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்ப பொதுவாக தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு கதாநாயகனையோ அல்லது கதாநாயகியோ முன்வைத்துத்தான் திரைப்படம் எடுக்கப்படுகிறது, கதை ஓடுகிறது. ஆனால் உங்களுடைய திரைப்படங்களில் கரு அல்லது கதை பொருள் அதை முன்வைத்துத்தான் நீங்கள் திரைப்படம் எடுக்கிறீர்கள். இந்த போக்கை நீங்கள் தொடர்வீர்களா?
இல்ல, அதாவது ஒரு நடிகர் என்பவர் அவர் வந்து தன்னுடைய தன்முயற்சியால் வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஆயிருக்காரு. அவர் பல வேலைகள் செய்து பல நடிகை திறமை காட்டி பாப்புலர் ஆயிருக்காரு. அது அது வந்து அந்த பாப்புலரை நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த நடிகரை பாப்புலரை பயன்படுத்திட்டு என்னுடைய திரைப்படமும் அதை எடுக்க முயற்சி பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னு, அதே புது நடிகரை போடும் போது அது முதல் நாள் ஓப்பனிங் இன்னும் சுத்தமா இல்லாம போகுது. இப்போ இருக்க சினிமா சூழல், தமிழ் சினிமா சூழல் குறிப்பா முதல் ரெண்டாவது நாளுக்குள்ளேயே வந்து சரியில்லைன்னா ரிப்போர்ட் தியேட்டரை வச்சு எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு மூணாவது நாள் படம் எடுத்துட்டாங்கன்னா படம் வந்து தோல்வி படமா மாறுப்பீங்க. அது ஒரு கடுமையான சூழல் நிலவுது. இதுல பெரிய நடிகர் இருக்கும்போது அந்த மூணு நாளுக்குள்ளேயே படம் வந்து தயாரிப்பாளருக்கு லாபகரமாகவும் படம் பெரும்பான் மக்களை சேர்றதுக்கான வாய்ப்பாகவும் நடிகர்கள் இருப்பதால் நான் வந்து நடிகர்னு சூஸ் பண்றேன். ஆனா படம் இது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து நான் என்னுடைய ஆங்கிள் தெளிவா இருக்கு.
திரைப்படங்கள் பெரும்பான்மையானவர்களை சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் 7 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை டிக்கெட் விற்கின்ற சினிமா கொட்டகைகளில் உங்களுடைய திரைப்படங்களை திரையிட வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறீர்கள். அதே சமயம் யூடியூப் போன்ற தொழில்நுட்ப ஊடகங்கள் வழியாக இலவசமாக திரைப்படங்களை பார்க்கிறார்கள் என்று சாடியும் இருக்கிறீர்கள். இதனை சற்று விளக்குங்களேன் உங்களுடைய பார்வையை.
அதாவது ஒரு திரைப்படத்தை இது வந்து சினிமா வந்து வெகுஜனங்களின் மூடதம். மற்ற எல்லா கலைவிட ஓவியன் சிற்பம் எல்லாத்தை விட கவிதை பாடலோட கிடைச்சி வந்த ரொம்ப இருக்கிற எல்லா மக்களுக்குமான கலை இருக்கு. அந்த கலை பெரும்பான்மை மக்களை போய் சேரணுன்றது என்னுடைய அடிப்படை. அது அடிப்படையில் வந்து இங்கே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு நாள் கூட வந்து கலெக்ஷன் பாக்குறது தான் தயாரிப்பாளருக்கு வேற வழி இல்லை. அவரோட நிர்வாகம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும். அதனால ஒரு பெரிய திரையரங்கல்ல அவர் போடுறாரு. உதாரணமா ஒரு இங்க ஒரு டிக்கெட் 120 ரூபாய், அது தமிழ்நாட்டு 30 ரூபாய் டிக்கெட் இருக்கு. பால்கனி டிக்கெட் இல்ல 4 டிக்கெட் வாங்க முடியும், 4 பேர் பார்க்க முடியாது 120 ரூபாயில. 7 டிக்கெட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அந்த எல்லா மக்களுக்கும் சென்றடையிறதுக்காக நான் வந்து சில திரையரங்கள் நானே தேர்ந்தெடுத்து ரீரிலீஸ் பண்ணாது. அது யூடியூப்ல பார்த்தா கூட எனக்கு ஓகே தான். ஆனா பாக்குறதுக்கான பணம் தயாரிப்பாளருக்கு வந்துட்டா, தயாரிப்பாளர் தான் போட்ட முதலீடு வந்து லாபகரமா பெற்றுட்டாருன்னா அவர் இன்னொரு படத்தை இதோட அதிகமான முதலீடு இன்னும் சிறப்பா செய்வதற்கும் நம்பி வருவார். அதுக்காக தான் அந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். யூடியூப்ல பாக்குறது வேற எந்த மீடியால பாக்குறதும் கூட எனக்கு ஓகே தான். அதுக்கான பணத்தை தயாரிப்பாளருக்கு வந்ததுன்னா அவர் இன்னும் அடுத்த படத்தை சரியா செய்வதற்கு நானே கோரிக்கை வைக்க முடியும்.
நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொருளாளராக இருந்த போது ஒரு டொனேஷன் ஸ்கீம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தீர்கள். அது இன்னமும் தொடர்கிறதா?
அது இப்ப வேற ஒரு நிர்வாகம் வந்துருச்சு. முதல் முறையா 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டணும்னு ஒரு முயற்சி ஏபி நாகரகன் சார் இருக்கு. அது ஏபி நாகரகன் அது நடக்காமே இருந்து நாங்க எங்க காலகட்டத்துல நான் வரும்போது அதுக்கான முயற்சி எடுத்து எங்க கட்டிடத்தை வாங்கினோம். அந்த கட்டிடத்தை வாங்கின பிறகு நிதி வசூல் வந்து நான் இயக்குநர்கள் கிட்ட இருந்து வாங்கணும், வேற யார்கிட்டையும் நடிகர்கள்கிட்டயோ தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பணம் கேட்கக்கூடாதுன்ற ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த படத்துக்காக ஒரு 10,000 ரூபாய் பணத்தை சங்கத்துக்கு கொடுக்குற மாதிரி ஏற்படுத்தணும். அது நான் இருந்த வரைக்கும் நல்லபடியா இருந்தது. இப்போ வந்து அப்படி முயற்சிகள் கொஞ்சம் குறைவா இருக்குது. பெரிய பணம் ஒன்று கொடுத்துருக்க சங்கத்துக்கு, இயக்குநர் சங்கத்துக்கு நீங்க சூர்யா கொடுக்குறாரு, பல்வேறு இது தனியார் கல்லூரி உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, அவங்க வந்து அப்படி பணம் வாங்குறாங்க, வாங்கி அவங்க செழுமையான திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. நிறைய இயக்குநர் சங்கத்துக்கு உறுப்பினர்களுக்கு எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் வச்சிருந்த கொள்கை என்பது வந்து எங்க பட திரைப்பட இயக்குநர் சங்கத்திலேயே இது பெரிய வெற்றி அடைந்த பெரிய இயக்குநர்கள் அதிக சம்பளம் வாங்க இயக்குநர்கிட்ட வந்து பணம் கேட்டு வாங்கி எங்கள் சங்கத்துக்கான தேவையை பூர்த்தி செய்யணுன்றது எங்களுக்கு திட்டமாக இருந்தது. அது நாங்கள் திருப்பி ஏதாவது வந்தோம்னா அந்த வேலையை செய்வோம், அடுத்த தேர்தல் வந்து அந்த கோரிக்கையை வைப்போம்.
சரி, இப்பொழுது திரைப்படங்களிலிருந்து சற்று விலகிச் செல்வோம். நீங்கள் பேரறிவாளனை சிறையிலேயே சந்தித்திருக்கிறீர்கள், அது குறித்து பல ஊடகங்களில் பேசியிருக்கிறீர்கள், ஆனால் நமது நேயர்களுக்காக அந்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ஆனா பேரறிவாளர் முதல்ல வந்து என்னன்னா திரைத்துறையிலிருந்து யாரும் போய் சந்திக்காம இருந்தது வந்து ஒரு பெரிய பின்னடைவா இருந்தது. அது ஒன்னு ரெண்டு இயக்குநர்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன், அது செய்தியா கூட ஆகல. இப்போ அந்த சூழல் இருக்கும் போது வந்து சரி நேராக நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் திரைச்சங்கத்தை அவரை சந்திச்சு வரேன். முதல்ல வந்து கலைத்துறையிலிருந்து இருக்கிறவங்க வந்து அவரை பார்த்துட்டு வருவதை அவர் விரும்பினார். அதுதான் அவருடைய அவர் என்ன பிரச்சனை இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் திரும்பி சேர்க்கணும்னு அவர் நம்புறாரு. ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களோ பெண்களோ யாருக்கும் இது ஒரு சம்பவமே தெரியல, பேரறிவாளனே தெரியல, அவர் படம் கஷ்டமே தெரியல, அந்த அம்மா படம் கஷ்டம் தெரியல. அது வந்து கலைத்துறை இருந்தவங்க வந்து வெளியே சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை என்னன்னு தெரிய வரும், அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. அதுக்காக நான் போய் சந்திச்சேன். சந்திட்டு வந்து திரு இயக்குநர் சங்கத்துக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு நானும் திருப்பி மிஸ்டர் அம்மீர் டைரக்டர் கருப்பாணி இப்ப எல்லாம் போய் சந்திச்சோம். அதன் பிறகு இயக்குநர் சங்கத்துக்கு இயக்குநர் சங்கத்தின் செயற்குழு போய் அவங்க சந்திச்சுட்டு வந்தது. இப்படி ஒரு தொடர்ச்சியா சின்ன. அதுக்கப்புறம் வந்து ஊர்வலத்துல வந்து திரு நாசர் அவர்களையும் திரு பொன்வண்ணன் அவங்களையும் வந்து டெலிபோன்ல உரையாடல் நடத்த சொன்னவங்களோட இந்த இந்த வேலையை வந்து கொஞ்சம் செஞ்சு அந்த அந்த சம்பவத்தையும் ஒரு இளைஞன் இத்தனை பேர் வந்து 20 நிமிஷமா சிறைச்சாலையில இருக்கிறாங்க இந்த இஷ்யூ அதை மறுபடியும் நினைவு கூறுவதற்காக அந்த ஒரு வேலையை கலைத்துறை சங்கம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர். அரசியல்வாதிகளை விட அரசியல் வந்து அரசியல் பண்றது போல தெரியும், கலைத்துறை சங்கம் ஓப்பனா பேசுறாங்க அப்படின்ற கருத்து பரவுன்றதுக்காக அவருக்கு கேட்டாரு. நான் நினைக்கிறேன் திரைத்துறை என்பது மாநில அரசின் கையில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரைதான் மாநில அரசு வந்து நன்னலத்தின் அடிப்படையில வந்து அது விடுதலை செய்யலாம் அப்படின்னு சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. அது இதோட தெரியவில்லை. அதில் நான் வந்து மற்ற கலைத்துறை சங்கம் சொல்றதே தான் தமிழக அரசு சட்டசபையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மொத்த உறுப்பினர்கள் சம்மதத்தோட ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் நம்ம பேசுறமே தவிர வேற ஒண்ணுமே வேற தெரிஞ்சது இல்லை. ஆனா இப்போ பேரறிவாளன் சொல்ல வர கருத்து முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா அவர் வந்து முதல்ல போட்ட ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இப்போ இதுவரைக்கும் நடந்து தெரியுது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் கேஸ் நடந்துட்டு கேஸ் இன்னும் முடியல. அது இன்னும் நிறைய பேர் விசாரிக்க வேண்டியது இருக்குது. என்ன அடுத்த நேரத்தில் நான் வந்து ஒரு சிறை கைதியாக 20 நிமிஷத்துக்கு நாங்கள் இருக்கிற அந்த செய்தி தான் முக்கியமான செய்தி. நீங்கள் கேட்குற செய்தி மூலமா இந்த செய்தியை வந்து ஆஸ்திரேலிய மக்களுக்கும் அனைத்து உலக தமிழ் மக்களுக்குமே நான் சொல்கிறேன். அவர் சொன்ன செய்தி இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு, முடியல, முடியாத ஒரு கைதி ஏறக்குற ரிமாண்ட் எடுக்கிறது அந்த செய்தி போடலாம், ஆனால் கன்விக்டட் அப்படின்ற கருத்து தான் அவர் சொன்னார்.
உங்களுடைய புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை என்கிற திரைப்படம் கூட மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு திரைப்படம் இல்லையா?
மரண தண்டனை பத்தி நான் எடுத்து சொல்ல வேண்டிய படம் அது வந்து அந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து பல நாடுகள்ல வந்து மரண தண்டனை இருக்குது, மரண தண்டனை பல முறையில இருக்கு, பல நாடுகள்ல மரண தண்டனை என்பதே ஒண்ணு இல்லை. ஒரே நாடா இருக்கிற அமெரிக்காலே பல மாநிலங்கள்ல மரண தண்டனை இருக்குது, பல மாநில மரண தண்டனை ஒண்ணு இல்லவே இல்லை. இது வந்து மனித நாகரிகத்தின் முக்கியமான ஒரு டிஸ்கஷன் அது. அந்த டிஸ்கஷன் அந்த படத்துல வைக்கணும்னு வச்சிருந்தேன். மரண வந்து தண்டனையா இல்ல அப்படின்னு தான் அதை வலியுறுத்தணும். அது ஒரு தண்டனை முறை இல்லையா? நம்ம அதே ஆரியாக 3 தூக்கு தண்டனை வந்து சட்டப்படி வந்திருக்கும். அதுல 1 நிறைவேற்றியாச்சு, மற்ற 3 யாருக்கு நிறைவேற்றிருக்கு? மற்ற 2 அப்படிதான் நான் கேள்வி எழுதியிருக்கேன். அந்த படத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போகணும்னு வச்சிருந்தேன். என்னால் அது அதுதான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியோட லிங்க் பண்ணி பண்ணேன். அது எடுத்துட்டு போறதுல என்னால சுணத்தை ஏற்படுச்சு. எனக்கு கை அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோஆபரேஷன் வந்திருக்கணும்.
புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை என்ற திரைப்படத்தில் வருகின்ற ஒரு காட்சி.
எதுக்கு இதை மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயிலரும் சூப்பரண்டும் தூக்கு தண்டனைக்கு எதிராக இருந்தாங்க சார். நான்சென்ஸ். டிபார்ட்மெண்ட்ல இருக்க எப்படி தண்டனைக்கு எதிராக இருக்க முடியும்? செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி கையை வெட்டணும், காலை வெட்டணும், தலையை வெட்டணும். தப்பு பண்ணவனை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால அடிச்சு கொல்லணும். இந்தியா முழுக்க தப்பு பண்ண 20 பேரை டெய்லி தூக்குல போடணும். முதல்ல அந்த தூக்கு மேடை ரெடி பண்ணுங்க, அதுக்கு எமிலிங்க வரணும் சார்.
சரி, உங்களுடைய அடுத்த முயற்சிகளை பற்றி சொல்லுங்களேன்.
இல்ல, நான் இப்ப அடுத்தது வந்து நான் ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படத்துக்கான திரைக்கதை எழுதிட்டு இருக்கேன். இப்போ உடனடியா நீங்க சொன்ன வரலாற்று படத்துக்கான வேலையை வந்து நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா செஞ்சிருந்தேன். அது பெரிய வேற தொடர்ச்சி செய்யறேன். அது தனி ஒவ்வொரு படத்தும் நடந்தேன். இப்ப அடுத்த முயற்சியா நான் வந்து விவசாயம் அந்த அடிப்படையில என்ன பிரச்சனை சந்திக்குது, சினிமா பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது விவசாயியோட பிரச்சனை இதுவரை கடுமையானதா இருக்கு, அதனால அந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும், அதுதான் ஒரு ஒர்க் பண்றேன். என்னுடைய அடுத்த திரைப்படம் வந்து ஒரு விவசாயத்தை அடிப்படையா கொண்ட படமா இருக்கு.
நல்லது திரு ஜனநாதன், நீங்கள் அதிக திரைப்படங்களை எடுக்காவிட்டாலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற திரைப்படங்களை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துகள். நேரம் ஒதுக்கி எமக்காக இந்த நேர்காணலை தந்ததற்காக மீண்டும் மிக்க நன்றி.
உங்க நம்பிக்கை ரொம்ப தெம்பு ஊட்டுது. மிக்க நன்றி சார். உங்களுக்கு வாழ்த்து மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நன்றி நன்றி.